திருச்சிற்றம்பலம். இதோ இப்பொழுது நாம் நிமிர்ந்து பார்த்து அந்த திருக்கோபுரத்தை வணங்கிக் கொண்டு பெருமானுடைய அந்த திரு தரிசனத்திற்காக செல்ல இருக்கிறோமே. இந்த திருக்கோயில் அமைந்த ஊர் திருப்பாசூர் என்று சொல்லப்பெறுகின்ற ஊர். திரு ஆலங்காடிற்கு முன்பாக அமைந்து இறைவன் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஞான தலத்திலே தலவிருட்சமாக இருப்பது மூங்கில். பாசு என்றால் மூங்கில் என்று பொருள்படும். எனவே மூங்கில் மரத்தை தலவிருட்சமாக கொண்ட இந்த ஊர் திருப்பாசூர் என்கிற திருநாமத்திலேயே விளங்குகிறது. இறைவருடைய திருநாமமும் அந்த பெயரிலேயே வழங்கப்பெறுகிறது. திரு பாசூர்நாதர் தாயாருடைய பெயர் பசுபதி நாயகி என்கிற திருநாமமாக இருக்கிறது. இங்கே திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் ஒன்று அருளி செய்திருக்கிறார். அது இரண்டாம் திருமுறையிலே இடம்பெறுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐந்தாம் திருமுறையிலே ஒரு பதிகம், ஆறாம் திருமுறையிலே ஒரு பதிகம் என இரண்டு பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இரண்டாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய அந்த பதிகத்திலே ஒரு இடத்திலே ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறதை பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் கசிகிறது. சுவாமியை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற அந்த பாங்கை அவர் தந்திருக்கிற பொழுது நாம் எண்ணி எண்ணி உள்ளம் உருகுகின்றோம். கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விகிர்தனார் என்று குறிப்பிடுகின்றார். கைகள் சிரசிற்கு மேலே தொழுது கொண்டிருக்க வேண்டும். கைக்கு தொழில் தொழுதல். சில பேர் கைக்கு வணங்குதல் தொழில் என்று கூறுவார்கள். அது தவறு. தொழுதல் கைக்கு தொழில், வணங்குதல் தலைக்கு தொழில். தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழில். அப்பர் சுவாமிகள் அந்த தொழில்களை மிக சிறப்பாக குறிப்பிட்டு காட்டுகிறார் திரு அங்கமாலையில. கையால் தொழுது தலை சாய்த்து என்று சொல்லுகிறார். தலை சாய்த்தல் என்று சொன்னால் வணங்குதல். கைகள் உச்சியின் மேலே கூப்பி இருக்க வேண்டும். அப்படி உச்சியின் மேலே கூப்பி இருக்கிற கை தலைக்கு மேலே 12 அங்குலத்திலே அது குவிந்திருக்க வேண்டும். 12 அங்குலம் என்று சொன்னால் ஏதோ ஒரடி ஸ்கேலை வைத்து நாம் பார்க்கக்கூடாது. அங்குலம் என்பது இந்த விரலிலே இருக்கக்கூடிய விரல் கிடை இருக்கிறது அல்லவா, ஒரு கனவுக்கும் மற்றொரு கனவுக்கும் இருக்கக்கூடிய தூரம், அந்த தூரத்தைத்தான் அங்குலம் என்றுவார்கள். அதிலே 12 அங்குல உயரத்திலே கைகளை குவித்து தலையை வணங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் என்கிறார். கண்கள் கசிவதை காட்டிலும் உள்ளம் கசிய வேண்டும். உள்ளம் கசிந்த பிறகு கண்கள் கசிவதுதான் உண்மையான கசிவு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்த பெருமான் நிறைவு திருப்பதிகத்திலே அருளி செய்கின்றார். அப்படி காதலாகி கசிந்து என்பது உள்ளம் கசிந்து கண்ணீர் பெருக வேண்டும். உள்ளத்திலே அந்த உருக்கம் வந்த பிறகுதான் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். அதைத்தான் நம்முடைய மணிவாசகரும் சொல்லுகிறார். யானே போய், என் நெஞ்சம் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஏகாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் எதிர்மறையை குறிக்கிறது. எல்லாம் பொய்யாக இருக்கிற பொழுது நான் அழுகின்ற அழுகை மட்டும் மெய்யாக இருக்க முடியுமா? அதுவும் பொய்தான் என்று சொல்லுகிறார். எனவே உள்ளம் கசிந்த பிறகு கண்களிலே கண்ணீர் வருவதுதான் உண்மையான கண்ணீர். அதை இங்கே குறிப்பிட்டு கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய குறைகளையும் துயர்களையும் தீர்க்கக்கூடிய மெய்யராக விளங்குகின்றாராம் அவர். விகிர்தனார் என்று குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த விகிர்தன் என்கிற பெயர் பொருந்தும். ஏனென்று சொன்னால் விகிர்தன் என்று சொன்னால் பல்வேறு கோலங்களை ஏற்கின்றவன் என்று பொருள். ஒரு கோலத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு அவதாரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. எப்பொழுதும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான். அவன் எந்த தாயினுடைய கருவிலேயும் இருந்து அவதாரம் செய்யாதவன். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். பரத்துவத்தை பற்றி பேசுகிற பொழுது இளங்கோவடிகள் சொல்லுகிற பொழுது சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடுகின்றார். நம்மவர்கள் சிவனை போல்வதை காட்டிலும் மாற்றுக்கூடாரத்திலிருந்து போல்வதுதானே பெருசு. இளங்கோவடிகளே கூறுகின்றார் சிவபெருமானுக்கு என்ன பெருமைனா பிறவா யாக்கை என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான். அவன் ஏதாவது ஒரு வடிவம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த வடிவத்தை உடனே எடுத்து விடுகின்றான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகட்டும், அப்பர் சுவாமிகளாகட்டும், மணிவாசகராகட்டும், இவர்களுக்கெல்லாம் பலமுறை அவர்களுக்கு முன்பே வந்திருக்கிறான். அப்படி வந்த பொழுது திருமேனி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த திருமேனிகள் எல்லாம் தோற்றங்கள் தான். எனவே இந்த தோற்றங்கள் பல்வேறு தோற்றங்களை கொள்ளுகிறவன் பார்த்தனுக்கு பாசுபதம் அருள்வதற்காக வேடுவர் கோலத்திலே வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட கோலங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை உடையவன், அதனால் அவனுக்கு விகிர்தன் என்று பெயர். வேறு வேறு கோலங்களை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிதாக எடுத்துக் கொள்ளுகிறவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட விகிர்தன் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக எத்தனை எத்தனையோ விதமாக வந்து அவற்றை தீர்ப்பான் என்று குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தர். அப்பர் சுவாமிகள் அருள் செய்த திருத்தாண்டகம் மிக அற்புதமான திருத்தாண்டகம். நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயத்தை ஒரு பாடலிலே தீர்க்கின்றார். சிலந்தியும் யானையும் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு பெருமானிடம் அன்பு செலுத்திய அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆணைக்காய் என்கிற திருத்தலத்தில் சிலந்தி அந்த வலை பின்னியதும் திறந்தோறும் வந்து யானையானது தன்னுடைய துதிக்கையிலே காவிரி நீரை சுமந்து வந்து பெருமானுக்கு திருமுழுக்கு செய்து மலரிட்டு வணங்கியதும் ஒன்றுக்கொன்று ஒன்றை ஒன்று அறியாத நிலையிலே அவை ஒன்று கொண்டு போரிட்டு மடிந்ததும் இவையெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள். ஆனால் வலை பின்னிய அந்த சிலந்தி மறுபிறப்பிலே அது கோச்சங்கச்சோழனாக வந்தது என்ற செய்தி நமக்கு தெரியும். ஆனால் யானை என்ன ஆயிற்று என்கிற செய்தியை நம்முடைய அப்பர் சுவாமிகள் தான் இந்த பாடலில் நமக்கு தெரிவிக்கின்றார். ஏனால் வேறு எங்கும் அந்த யானை பற்றிய செய்தி வரவில்லை. நீங்கள் பாருங்கள், கோச்சங்கச்சோழனாக வந்த பெருமான் சிலந்தியாக இருந்தான், யானையோடு பகை கொண்டிருந்தான் என்பது அந்த கோச்சங்கச்சோழனாக வந்த பிறகும் கூட அந்த பகைமை தொடர்ந்திருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்கிறோம். பகை என்று சொன்னால் இயல்பாக அமைந்தது. அதனாலே தான் அவன் கட்டிய திருக்கோயில்களை எல்லாம் யானை புகாத வாசப்படிகளாக வைத்ததாக சொல்லுகிறார்கள். கோச்சங்கச்சோழன் திருவானைக்காவலில் இருந்து ஆரம்பித்து பல திருத்தலங்களிலே கோயில் கட்டியிருக்கான். எந்த கோயிலுக்குள்ளும் யானை வர முடியாது, அவ்வளவு குறுகலான வாசல் விட்டிருக்கிறான். ஏனென்றால் தன்னையும் அறியாமல் யானையின் மீது கொண்ட முந்தைய பிறவியினுடைய பகை போல இருக்கிறது. பகைமை பிறவிகள் தோறும் தொடரும் என்பதால் தான் பகையை அறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சைவத்திலே மிக தெளிவாக கூறுகின்றார்கள். அப்படி இந்த யானை புகாவாசப்படியாக பல திருக்கோயில்களை அவன் கட்டியிருக்கிறான். நாம் திருத்தலங்களை பார்க்கிற பொழுது யானை சென்று வழிபட்ட ஒரு தலமாக நாம் பார்ப்பது திரு இன்னம்பர். அங்கே கருவறையே மிக அகன்ற வாசலாக இருக்கும், யானை உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். அங்கே யானை மலர்களை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ததாக அந்த தலபுராணம் பேசும். திரு இன்னம்பருக்கு திருநாவுக்கரசர் சுவாமிகளும் மிக அற்புதமான பதிகத்தை அருள் செய்திருக்கிறார். எனவே இங்கே இந்த யானையை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால் புதுப்பந்தர் அதி இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்துள் புகப் பெய்தார். இது சிலந்தியை பற்றிய செய்தியை சொல்லுகின்றார். அது வாயில் நூலால், எப்பவுமே சிவபெருமானுக்கு எச்சில் ஆகாது, அதை தூய்மையாக செய்யணும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இறைவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானுக்கு இந்த எச்சில்லாம் அன்புக்கு முன்பாக எடுபடாது. கண்ணப்பருடைய அன்பை பாருங்களேன். அதுபோல இங்க இந்த சிலந்தியும் தன்னுடைய எச்சில்லால்தான் அந்த வலையை பிண்ணிச்சா, அது சிவபெருமானுக்கு குளிர்ச்சியா இருந்ததுதான். தன் வாயில் நூலால்னாரு, தன்னுடைய எச்சிலை கொண்டுதானே அந்த வலையை பிண்ணியது, புத்தியினால் செய்ததுன்னார். ஒருவேளை அது எதேச்சையா செய்தது, அதை போய் நாம வலிந்து பொருள் கொண்டோமோ என்னவோ, அது தானா பின்னது, அது சிவபெருமானுக்கு பின்னிச்சு நாம நினைக்கிறோமோ என்னவோ என்று ஐயப்பட வேண்டாம் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். தெரிந்தேதான் அது செய்தது. சிவபெருமான் மேல வைத்த அன்பு முந்தைய பிறவியிலே தொடர்ந்து வந்த அந்த சிலந்தி இந்த பிறவியிலே தெரிந்துதான் பெருமானுக்கு அந்த வலையை பின்னியது என்று காட்டுவதற்காக, புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால் புதுப்பந்தர் அதிக இழைத்தினர். தினம் ஒரு பந்தல் போட்டுச்சான். ஏன்னா தினம் இந்த யானை வந்து நீரினாலே அதை அழித்த காரணத்தினாலே தினமும் புதுப்பந்தர் அதிக இழைத்து சருகால் மேய்ந்த மரத்திலிருந்து உதிர்கின்ற அந்த சருகுகளை கொண்டு பந்தல் போட்டுச்சான். அதை தெளிவாக சொல்லுகிறார். அது அரசாண்டு கோச்சங்கச்சோழனாக சிறப்பு செய்த பிறகு சிவகணத்துளே அதை சேர்த்தார். யானை என்ன ஆயிற்று? திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை பிள்ளா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டினர். அப்ப சிலந்திக்கு ஒரு பிறவி கூடிடுச்சு, யானைக்கு நேரா முத்தி கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, அது வேதம் நமக்கு அந்த வேதத்தை ஏன் அப்படி சிவபெருமான் காட்டியிருக்கிறார், அவர் வேதம் காட்டுகிறவரா என்று பார்த்தால், சிலந்தி சோழனாக வந்த பிறகுதான் சிவகணமாச்சு. ஆனா யானைக்கு அப்படி ஒரு மனித பிறவி தேவைப்படாமல் அது நேரா தன்னுடைய உலகத்திற்கே அழைத்து சென்று விட்டார். காரணம் என்னன்னார் ஒரு செய்தி குறிப்பிடுகின்றார். விழா அன்பு, அந்த விழா அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு இந்த யானையிடம் இருந்தது. அதாவது அன்பு செலுத்தலாம், ஆனால் அக்ரஸிவாக இருக்கக்கூடாது அன்பு. அந்த அன்பானது வன்மையாக மற்றவரை பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு பண்பாடு வேண்டும் என்பதற்காக ஒரு பிறவியை கூட கொடுத்தார். ஆனால் யானையோ மற்றவருக்கு துன்பம் செய்யாமலேயே தனக்கு பூசை தெரிந்த வழியில அது செய்து காட்டியது. அதனுடைய அன்பு விழா அன்பு என்று காட்டி அதற்கு நேராக வீடு காட்டினார் என்கிற செய்தியை சொல்லுகின்றார். இப்படி அருமை அருமையான செய்திகள் எல்லாம் பதிகங்களிலே பரவி கிடக்கின்றன, விரவி கிடக்கின்றன. நாமும் அந்த பதிகங்களை பாடல்களை எல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்தித்து அவற்றை ஓதுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக அறிவு தெளிவு ஏற்படுகிறது, ஆனந்தம் கிட்டுகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதோ நமக்காக இந்த அற்புதமான பதிகங்களை எல்லாம் திருப்பாசூருக்குரிய பதிகங்களை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் சர்க்குருநாத தேசிகர் அவர்கள் பாட இருக்கிறார்கள். நாம் கேட்டு மகிழ்வோமா? திருச்சிற்றம்பலம்.